திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் அர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதன் பின்பாக இந்த சிவஞான போதம் 10 சூத்திரத்திலையும் இந்த கருத்து நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஒளி விளங்கணும், அந்த ஒளி விளங்குனா இருள் வந்து மறையும் அப்படிங்கிறது. அந்த துரிய நிலையில ஒருத்தர் அருள் விளக்கம் பெற்று இன்ப பிரபை அடைவார், ஆனால் இன்ப விளக்கம் அடைய மாட்டார். அருளில் அடங்கி அருள் விளக்கம் பெற்றால் அவர் சிவனோடு அத்துவிதமாக கலந்தால் இன்ப விளக்கம் பெறுகின்றார் அப்படிங்கிறத மிக அழகாக 11 சூத்திரத்தில் துரியாதீத நிலை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள புற இருளால் மறைபட்டு கிடக்கக்கூடிய ஒரு மாணிக்கம், அந்த வீட்டில் ஒருத்தருக்கும் தெரியாமல் இருந்து அப்புறம் ஒரு அகலியில் நெய்யை ஊற்றி திரிய இட்டு ஏற்றப்பட்ட உடனே அந்த ஒளியில் விளக்கு ஒளியில் அது காணப்படுவது போல இந்த உலகமாகிய உடம்புக்குள்ள மலை இருளால் மறைக்கப்பட்டிருக்கும் இந்த உடம்பு இல்லையா, இந்த அதுக்குள்ள உயிர் காணப்படாமல் இருந்து பின் உயிர் தெள்ளுணர்வு அடைந்த நிட்டை கூடியாச்சுன்னா அதனோட பயனாக அந்த தெள்ளுணர்வுன்னு சொல்லுவோம், சிவன் உணர்வுன்னு சொல்லுவோம், அது வந்து முற்றிலும் கலந்து நிரம்பினப்போ வியாபக உணர்வு வரும். அந்த வியாபக உணர்வால் சிவபெருமானை காணலாம். அதனால் கருவியால் கருவி அறிவின்னு சொல்லக்கூடிய பாசஞானத்தாலேயோ உயிரறிவுன்னு சொல்லக்கூடிய பசுஞானத்தாலேயோ காண முடியாது. அந்த இரண்டும் முற்றிலும் நீங்கினால்தான் தெளிவு கிடைக்கும் என்பதால் அந்த தெளிவு கிடைத்தால்தான் நமக்கு இன்ப விளக்கம் கிடைக்கும் என்பதை, அந்த சிவபோகம் கிடைக்கும் என்பதை மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக வானம் இது எல்லாம் உடையான் தன்னை வரியறவ கச்சானை வன்பெய் சூழ கானம் அதில் நடமாட வல்லான் தன்னை கடைக்கண்ணால் மங்கை உமை நோக்க என்மேல் ஊனம் அது எல்லாம் ஒளித்தான் தன்னை உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. ஒரு ஏகாரம் கொடுத்தாச்சு, அதை தவிர வேற சிந்தனையே நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனால மிக அழகா அந்த பாடல் என்ன சொல்ல, வான் உலகம் நில உலகம் அது அப்படி இதை சொன்னதுனால ஏனைய எல்லா உலகம் அதை எல்லாவற்றையும் உடைமையாக உடையவர், பாம்பை கச்சாக அணிந்தவர், பேய்கள் சூழ காட்டில் நடமாட வல்லவர், உமாதேவியாரது அருள் நோக்காக கடைக்கண் பார்த்து அம்பாள் வந்து சுவாமியை பார்த்துட்டு இருப்பாங்க, சுவாமி அம்பாளை பார்க்க அம்பாளுடைய பார்வை மூலம்தான் நமக்கு வரும். ஆக அம்பாளுடைய கடைக்கண் நோக்காக நமக்கு அது வந்து அப்படி அது அம்பாளுடைய பார்வை நம்ம மேலே படுறதுனால மலக்குற்றங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது. அப்படி நீக்குவது சிவபெருமான். அவர் என்னோட உள்ளத்தில் ஞான வடிவாய் நின்று தேன் போல அமுது போல தேனாய் இன்னமுதமுமாய் தித்தைக்கும் சிவபெருமான் சொல்றார் இல்லையா, அது மாதிரி இன்பம் தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் யாருன்னா திரு ஆலவாயில் இருக்கிறார் அந்த சிவபெருமானையே நான் சிந்திக்கக்கூடிய பேறு பெற்றேன் என்று சொல்லுகிறார். அதுல மிக அழகான ஒரு கருத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அம்பாள் பார்க்கறா, அப்படி பார்க்கும்போது என்மேல் ஊனம் அது எல்லாம் ஒளித்தான் தன்னை. ஊனம் அப்படின்னா உயிர்களை பிணித்திருக்கக்கூடிய மலக்குற்றங்கள், அந்த குற்றம் எல்லாம் நீக்குபவர் இறைவன். அவர் அதை நீக்குகின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் அது காரணமாக உயிர்களை என்ன பிணைக்குது, கன்மம் மாயை, அதையும் ஒழிப்பவன் சிவபெருமானே இல்லையா. ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் அப்படின்னும் மூலமாகிய மும்மலம் அறுக்கும், இதெல்லாம் திருவாசகத்தில் கீர்த்தி திராகவல்ல மணிவாசக பெருமானுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம், மணி வாக்கு. இதெல்லாமே அப்போ உயிருக்கு குற்றமாக இருக்கக்கூடியது ஆணவம் அகையிருள், அது நீங்கிறதுக்கு ஞான பொருளாக விளங்கக்கூடிய பெருமானை எப்போதும் இடையராது மனதிலே நாம் தியானிக்க வேண்டும். அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிபேணும் என்று சொன்னார். சரி, அப்போ அந்த இருள் ஆணவத்திலேருந்து வெளியே வரணும்னா ஞானப்பொருள் ஞானமே மயம் அதாவது ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் பேண வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய் நானேதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் தேனாரும் கொன்றையனே நின்றியூராய் திரு ஆனைக்காவில் உரை சிவனே ஞானமானாய் உன் திருப்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே என்று கேட்கின்றார். அதாவது திரு நின்றியூர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவன் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவானைக்காலையும் இருக்கிறார், ஞானமே வடிவாக இருக்கிறார், உடலாக இருக்கிறார், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராக இருக்கிறார். அப்போ இந்த உடலை பார்க்கும்போது அது சிவங்கிறது நமக்கு ஒரு உணர்வு வரணும். அடுத்து உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராகவும் சிவம் இருக்கின்றார். அடுத்து உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வாகவும் அவர் தான் இருக்கிறார். அப்போ இப்படி சொல்லிட்டே போனால் பாடலை முடிக்கணும். அதனால் பிற பொருட்கள் எல்லாமாகவும் நீ தான் விளங்கி நிற்கின்றாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நீ நான் அறியாமல் என்னுள்ளே வந்து, நான் அறியாத நேரத்தில் எனக்குள்ளே வந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என் அறிவாய் விளங்கி இல்லையா, எனக்கு அறிவுக்கு அறிவாக நீ இருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு நீ உணர்த்துற. ஆனால் அவர் உணர்த்தினா நாம் உணரணும். அதை மிக அழகாக இந்த இடத்துல, நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லெனவும் தீயனவும் காட்டான் என்று, நல்ல எல்லாத்தையும் நீ காட்டுகின்றாய், எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுன்னு அறிவுக்கு நீ அறிவுறுத்துகின்றாய். அப்படி இருக்கும்போது நான் உன் போன்ற திருவடிகளை சேரப்பெற்றால், உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை நான் சேரப்பெற்றால், அது அல்ல கண்டம்னா துன்பம்னு அர்த்தம். அப்புறம் எனக்கு இந்த துன்பத்துக்கு இடமான உடம்பால் என்ன பயன்? இந்த உடம்பே எதுக்கு? பிறவி நீங்கிறதுக்கு, சிவத்தை அடைவறதுக்கு. நான் உன் திருவடியை அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் இந்த உடம்பால் எனக்கு என்ன? இது வெறும் சுமை, எனக்கு இது பாரம், இது தேவையில்லை என்று மிக அழகாக அந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது யார் வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை சிக்குன்னு பிடிப்பாங்க அப்படின்னா, உமாபதி சிவாச்சாரியார் சொல்கிறாங்க, இன்புறு நிலையில் இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகனம் ஆதலின் ஆள் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு மலம் முற்றும் ஒழுகிறதோ, அந்த நிறைவான மெய்யுணர்வு வருதோ, அந்த மெய்யுணர்வினால் பேரின்பன் உண்டாகும் யார் நினைக்காங்களோ அவங்களுக்கு தான் இது நிகழும் என்று மிக அழகாக காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பாடலின் மூலமாக அவர் நமக்கு எதை அறிவுறுத்துகிறார் என்று நாம் பார்த்தோமானால், முதல் ரெண்டு அடிகளில் திரோதான நிலை உணர்த்தப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து பக்குவம் இல்லாமல் இருக்கும்போது திரோதான சக்தியாக இருக்கக்கூடியது நமக்கு பக்குவம் வந்த உடனே அருள் சக்தியாக மாறும்னு சித்தாந்தம் சொல்லுது. அதனால் முதல் இரண்டு வரி திரோதான நிலையையும், அடுத்த இரண்டு அடிகளில் மலம் நீங்கிய நிலையில் ஆன்மா பக்குவமாக இருக்கும்போது இறைவன் அருள் நிலையில் இருப்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஞானிகளுக்கு வந்து இறைவன் ஞான வடிவாகத்தான் இருப்பான் அப்படிங்கிறதையும் நமக்கு திருவருட் பயன் சொல்லுது. அந்த கருத்தும் இந்த பாடலில் தோய்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் அருள் செய்வார். சகலருக்கு ஒரு மாதிரி, பிரளயாகலருக்கு ஒரு மாதிரி. சகலருக்குனா மானுட சட்டை தாங்கி குருவாக வரணும், பிரளயாகலருக்குனா மான் மழுவோடு வரணும். ஆனால் விஞ்ஞான கலருக்கு உள் நின்று உணர்த்தினாலே போதும், அவங்க உணர்ந்து கொள்வார்கள். அதனால் அவரவருக்கு தக்கப்படி உருவமாகவும் அருவுருவமாகவும் அருவமாகவும் விளங்குவார். ஞானிகளுக்கு ஞானமே வடிவாக, அவர் ஞானமூர்த்தி இல்லையா, ஞானமே வடிவாக இருப்பவர் அப்படி விளங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக, வில்லத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பெனும் வேட்கையாலே, வள்ளத்தேன் போல நுண்ணை வாய்மடுத்து உண்டிடாமே, உள்ளத்தே நிற்றி ஏனும் உயிர்ப்புளே வருதி ஏனும் கள்ளத்தே நிற்றியம்மா எங்ஞனம் காணுமாறே என்று கேட்கின்றார். அதாவது இறைவன் உள்ளே இருக்கின்றார் என்பதை ஞான நூல்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ உள்ளத்துலேயும் இருக்க, உயிர்லேயும், அதான் உயிர்னா என்ன, நம்ம உயிர்ப்பா மூச்சு, அந்த மூச்சில் உயிர்ப்பா அவர் தான் இருக்கிறார். அப்படி இருக்கிறாரு அப்படின்னாலும் நமக்கு வந்து அதை வள்ளத்தேன் அப்படின்னா ஒரு வட்டில்ல தேன் வச்சிருக்கு, அதுக்காக வாயை திறந்து உறிஞ்சலாம் இல்லையா. ஆனால் அது மாதிரி நான் என்ன செய்கிறேன், விருப்புங்கிற வேட்கையால், அதாவது அன்புங்கிற வேட்கையால் நான் வந்து உன்னை அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், உன்னை வாய் மடுத்து உண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னை நான் அறிஞ்சு ஆசதீர இன்பமாக அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கும்படியாக நீ மறைஞ்சி இருக்கிற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். நீ நிலையாக இங்கே இருக்கிற, மூச்சு காற்றோட வர்ற, தேனை ஆசையால் பருவது மாதிரி உன்ட்ட அன்பு காரணமாக நான் ஆசதீர உன்ட்ட இன்பம் நுகரணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நீ மறைஞ்சி நிற்கிற இல்லையா, அப்படின்னா நான் எப்படி உன்னை கண்டு நான் இன்பம் துய்ப்பது அப்படின்னு அவர்கிட்ட கே, அதுக்கு என்ன வழின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சரியா, விழுதல்னா சொல்லுதல்னு அர்த்தம். அப்போ தேன் வந்து உண்பதற்கு இனிமையாக இருப்பதோடு உடலுக்குள்ள நோயும் தீர்க்கும். அது மாதிரி சிவபெருமான் உயிர்களுடைய மலநோயை தீர்க்கும் மருந்தாகவும், மலம் நீங்கின பின்பு நுகரக்கூடிய இன்ப, அதாவது தேன் இனிமையாகவும் இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்பப் பொருளாகவும் இருக்கின்றார். சரியா, அதனால தான் தேனேன்னு பல இடத்துல பாடியிருப்பாங்க நம்முடைய ஞானிகள். இப்ப உள்ளத்துல ஊறக்கூடிய சிவானந்த தேன உயிர்கள் உண்ணாமல் இருப்பதற்கு காரணம் தீவினை. அந்த தீவினை ஒரு காரணம்னா, தீவினையின் காரணமாக திருவருள் கிடைக்காதது இன்னொரு காரணம். ஆக ஆகையால் தான் கிடைக்கவில்லை. அப்ப திருவருள் கூட்டினால்தான் அதை உண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அதைத்தான் அழகா அடைக்கலப்பத்துல வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் விதியின்மையால் தழங்கருந்தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று மணிவாசக பெருந்தகையும் இதே கருத்தை நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இறைவனை அடைவதற்கு என்ன வழி, அதற்கு முதல்ல நாம யார், இந்த உடம்பு இல்லை. அப்போ இந்த உயிர் தான் நாம். இந்த உடல் வந்து அழியக்கூடிய பொருள், ஜடப்பொருள். உயிர் வந்து நித்த பொருள், அழியாத பொருள் இல்லையா. அது அனாதியே இருக்கிறது, ஆனால் அழுக்காக இருக்குது. அந்த அழுக்கு போகணும்னா புடவையை நீரில் அலசுவது மாதிரி ஞானத்தில் முக்கி எடுக்கணும் இந்த ஆன்மாவை. அப்போ அந்த ஞானத்தால் அது தூய்மை பெறுகிறது. அப்படி தூய்மை ஆயிட்டுன்னா அதுக்கப்புறம் அது சிவமும் தன்மை பெற்று சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்துடலாம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி, நம்மை சிவமாக்கி என்னை ஆண்ட அப்போதும் அவர்தான் ஆண்டான் நாம் அடிமைதான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும், அந்த சித்தாந்த கருத்து ஒரு உயரிய கருத்து, அது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உயரிய கருத்து, அதை அழகாக அந்த இடத்துல சொல்லி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன் என்று மிக அழகாக அவர் நமக்கு புரிய வைத்திருக்கதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகையால் நாம் இதுகாரும் பார்த்த வகையிலே நாம் நேற்றும் கொஞ்சம் சிந்திச்சோம். அந்த மனம் எனும் தோணிபட அந்த சரக்கு உள்ள வந்து என்ன சரக்கு, உள்ள வந்து காம குரோத லோப மோக மத மாச்சரிங்கிற குப்பையை போட்டு வச்சிருக்கோம். இந்த குப்பையெல்லாம் போகணும். இந்த குப்பை உள்ள இருக்கிறது காரணம் நம்முடைய அறியாமை, ஆணவம். அப்ப இந்த குப்பையை பூரா எடுத்து இந்த பாலறைய பள்ளி அறையா மாத்தணும். யாரு பட்டினத்தடிகள் சொன்னது மாதிரி. அப்புறம் அழகா ஒரு விதானம் போட்டு ஒரு விளக்கும் ஏத்தி வைக்கணும் இல்லையா. அன்புங்கிற விதானம் அருள்கிற விளக்கையும் ஏற்றி வச்சோம்னா அங்கே சுவாமி கண்டிப்பாக எழுந்தருளி இருப்பார். அப்போ நம்ம மனசு வந்து எப்படி இருக்கும், பள்ளி அறையாக மாறிடும். இப்போ பாலறையாக இருக்கிறது அப்போ பள்ளி அறையாக மாறிடும். அதுக்காகத்தான் நீங்கள் இப்படி உளவாரம் பண்ணுங்க, அங்கே இருளாக இருக்கிற இடத்துல ஒரு விளக்க வைங்க அப்படிங்கிற ஒரு பாடல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு. இப்போ நமக்கு உளவு நமக்கு தெரியும், அது மாதிரி இருள் போகணும்னா விளக்கு வைக்கணும்னு நமக்கு தெரியும். ஒரு பொருள் விளையணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும். ஆக அந்த தெரிந்த இரண்டு விஷயங்களை வைத்து தெரியாத ஒரு விஷயம்தான் நமக்கு பதி பசு பாசத்தை பற்றிய செய்திகளெல்லாம். சாமானியமாக உலகிலே நாம் ஒரு ஜீவனம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அறிந்து கொள்ளவே முடியாது. ஏதோ படுத்தோம், எழுந்திருச்சோம், குளித்தோம், சாப்பிட்டோம், பொழுது போக்குனோம், இப்படி இருந்தால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவே முடியாது. ஆகையால் தான் அந்த 28 ஆகமங்களை அருளி செய்த அதே சிவபெருமான், அந்த ஆகம கருத்துக்களை அம்பாளுக்கு சொன்ன அதே சிவபெருமான், நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்தவர் அந்த அகச்சந்தான குறவர், அவர்களை தொடர்ந்து புறச்சந்தான குறவர், அவர்கள் மூலமாக நமக்கு இந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் தந்திருக்கின்றார். சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் அப்படிங்கிறது சித்தியார் கருத்து. அப்படிப்பட்ட அந்த கருத்துக்கள் எல்லாம் காலத்தால் முற்பட்ட இல்லையா, சித்தாந்தம் பின்னால் வருது, ஆனால் காலத்தால் முற்பட்டது திருமுறைகள். அந்த திருமுறைகளில் அன்னைக்கே இந்த இவ்வளவு சித்தாந்த பதிப்பசு பாசத்தை பற்றி நமக்கு இவ்வளவு அழகாக அவர் எடுத்து சொல்லியிருக்காருன்னா, அப்போ அது நாம் செஞ்ச ஒரு தவத்தினால்தான் இன்று நாம் இதை சிந்திக்க முடிகிறது என்றே நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வினையை பற்றி நிறைய இடத்துல இருக்குது, அது நம்ம நாளைக்கு கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்போது அந்த வினையை நீக்கி நமக்கு பிறப்பை அறுப்பது சிவபெருமான் தான் அப்படிங்கிறத அடைந்தார்தம் அருவினைகள் கடிந்தானை என்று சொல்கின்றார். களலா வினைகள் கலற்றுவ ஐயாரன் அடித்தளமைக்கு. நம்மள சில பொருள் களத்தவே வராது, சில வளையல் களத்த வராது, சில தோடு களத்த வராது, சில கொலுசு களத்த வராது, அதெல்லாம் வெட்டி எடுப்பாங்க. அது மாதிரி நம்மை விட்டு நீங்காத வினைகள், களலாத வினைகளை எல்லாம் கலற்றுவது இறைவனுடைய திருவடிகள். அப்போ திருவடியை சிக்கன பிடிக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் மனசில் இருத்திக்கிடணும். நினைப்பார்தம் வினைப்பாரம் இழிப்பான் கண்டாய். அதை வினையை வந்து பாரமாக சுமந்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், பல பிறவிகளில் ஈட்டினது, தெரிஞ்சும் தெரியாமலும், புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், மனதாலும் வாக்காலும் செயலாலும் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கோம், டன் கணக்கில் வச்சுருக்கோம். அந்த சஞ்சித பாரம், அதை யார் நீங்கள் இடையறாது அவரை நினைத்து கொண்டே இருந்தால் அந்த பாரத்தை அவர் இறக்கி வைத்து விடுகிறார் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். எம்பிரான் என்னை பின்னை தன்னுளே கறக்கும். இப்போ அவர் நமக்குள்ள இருக்கார், ஆனா அவர் உள்ள இருக்காருன்னு உணர முடியாத நிலையில நாம இருக்கோம். அப்புறம் முக்தி நிலையில நாம அவருக்குள்ள இருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுல நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து நம்மை ஆட்கொள்கின்றார் அப்படிங்கிறத மிக அழகாக சொப்போம். அந்த வினை நீங்கியாச்சுன்னா மற்ற விஷயங்கள், ஞான விஷயங்கள் எளிதாக நமக்கு புலப்படுகின்றது. ஞான நிலையிலே இறைவனையும் உணர முடிகின்றது, நம்மையும் உணர முடிகின்றது, நாம் இறைவனோடு இணைந்து இருப்பதையும் உணர முடிகின்றது என்பதை பதிவு செய்திருக்கின்றார். பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். அவருக்கு பிறவியும் கிடையாது, அவருக்கு இறப்பும் கிடையாது, ஆனால் நமக்கு பிறப்பாகவும் இருந்து நமக்கு வீடு பேற்றை தரக்கூடியவராகவும் நம் வினையை நீக்கி, பிறப்பு எதனால வருது, பிறவி எதனால வருது, வினையினால், அதை நீக்கி நம்மை வீடு பேற்றுக்கு கூட்டி செல்வது எம்பெருமான் தான். அதனால அந்த கருத்தை எல்லாம் மிக அழகாக அவர் நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் என்பதை சொல்லி, இந்த அருமையான சிந்தனைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நாம் நன்றியை கூறிக்கொண்டு, சைவம் .org இந்த அருமையான நிகழ்வினை இடையறாது ஒரு சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றியை கூறி, கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியை கூறி ஒரு வாழ்த்து பாடல் காஞ்சி புராணத்தில் உள்ளது. வாழி நான் மறை வாழிய சைவ நூல் வாழி மன்னவர் செங்கோல் மனு நெறி வாழி நீள் முகில் வையகம் யாவையும் வாழி வாழி வளநகர் காஞ்சியே என்ற பாடலை பாடி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம். ஆக அந்த அங்கமாலையை நீங்கள் எல்லோரும் தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள். இன்று நாம் சிந்தித்த பாடலையும் நீங்கள் பஞ்சபுராணத்திலே சேர்த்து கண்டிப்பாக பாட வேண்டும் என்பதையும் உங்களிடம் ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றேன். அவருடைய பதிகங்கள் எல்லாமே நமக்கு ஒரு அனுபவபூர்வமான பாடல்கள். அவற்றையெல்லாம் நாம் எந்த அளவுக்கு இடையறாது ஓத முடியுமோ அப்படி ஓதிக்கொண்டே இருந்தால் அதுவும் நம்ம அடுத்தால சிந்திப்போம். ஏதும் ஒன்றும் அறிவிலராகின, அது மாதிரி நமக்கு எந்த அறிவும் இல்லாட்டாலும் கூட அதை ஓதிக்கொண்டே இருந்தால் அதன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக வினை நீங்கும், இருள் மறையும், ஞானம் பிரகாசிக்கும். ஆகையால் அதை நீங்கள் இடையறாது செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.